الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على اشرف المرسلين وعلى امام النبيين وعلى امام المتقين وعلى امام المجاهدين سيدنا محمد النبي الامي وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم بنفسي أولا بتقوى الله وطاعته إن الله يحب المتقين والله تعالى يقول وهو أصدق القائلين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم فأعوذ بالله من الشيطان الرجيم ان الذين امنوا وعملوا الصالحات واقاموا الصلاه واتوا الزكاه لهم اجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون سرو உலகங்களையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்க கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும் உரித்தாவதா முழு உலகமும் இருளிலே மூழ்கியிருந்த காலத்தில் இருள் நீக்க வந்தவரா மன்னதம் பெருமானார் ஹஜ்ரத் அப்தத் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் மீதும் இன்னும் அவர்களுடைய தீனுக்காக வேண்டி உடலால் பொருளால் உயிரால் அனைத்தாலும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் தியாகம் செய்த அந்த சஹாபாக்கள் மீதும் அவர்களை தீர்ந்து வந்த தாபியங்கள் தபா தாபியங்கள் இன்னும் நாளைய கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து மூமினான முஸ்லிமான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் அல்லாஹ் சலாத்தும் சலாமும் என்றென்றும் கூறுவானா. புனிதவிக்க ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவாள் வேண்டி நேரம் காலத்துடன் அல்லாவின் இல்லமாகிய மஸ்ஜிதுக்கு வருகை தந்து எனதுகாப்புடைய நீயத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாவின் நல்லடியார்களே, எனது அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா எவையெல்லாம் ஏற்று நடக்குமாறு எமக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை தவறாது ஏற்று நடக்குமாறும் எவைகளை எல்லாம் தவிந்து நடக்குமாறு எமக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை எமது நிலைமை பாராது, சந்தர்ப்பம் பாராது, கஷ்டம் பாராது, அனைத்து கட்டங்களிலும் கட்டாயமாக தவிந்து நடக்குமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வுலக வாழ்க்கையை எமக்கு ஒரு குறுகிய கால வாழ்க்கையாக தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக வேண்டி எங்களுக்கு மிகவும் ஒரு குறுகிய காலம் 60-70 எடுப்பட்ட ஒரு ஆயுள் காலத்தை தந்து அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த 60-70 இடைப்பட்ட இந்த ஆயுள் காலத்தை நாம் எப்படி கழிக்க வேண்டும், எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு வாழ்வாதான உதாரணமாக ஒரு வழிகாட்டியாக அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எமக்கு அனுப்பி வைத்தது மாத்திரமல்ல, அவர்களுடைய அந்த அடிச்சுவட்டை பின்பற்றி சஹாபாக்களையும் உருவாக்கி அவர்களைப் போல் இவர்களையும் வாழ வைத்து எமக்கு ஒரு உதாரணமாக ஒரு முன்னுதாரணமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது சொல்கிறான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத லி யப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களுக்கு ஹயாத்தையும் மௌத்தையும் நான் தந்திருப்பது உங்களில் யார் நல்லவர்கள் செய்கிறார்கள், யார் என்னை சந்தோஷப்படுத்துகிறார்கள், என்னுடைய கட்டளைகளை சரிவர யார் எடுத்து நடக்குகிறார்கள் என்பதை நான் பரிசோதனை செய்வதற்காக வேண்டி, டெஸ்ட் பண்ணுவதற்காக வேண்டி உங்களுக்கு இந்த வாழ்க்கையை நான் தந்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாத்துடைய கடமைகளை நாம் எடுத்து பார்த்தால் எங்களுடைய வாழ்க்கையில் இஸ்லாமுடைய கடமைகளில் சில கடமைகளை அல்லாஹ் ஆயுளில் ஒரு தடவை செய்தால் போதும். ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒரு மனிதன் அவன் ஆயுளில் ஒரு தடவை செய்துவிட்டால் அவன் அந்த கடமையை விட்டும் நீங்கி விடுகிறான். மீண்டும் மீண்டும் அவன் செய்ய வேண்டிய கடமை இல்லை, அவனுக்கு பரலாக இல்லை. வாழ்வில் ஒரு தடவை செய்வதுதான் அந்த ஹஜ்ஜும் உம்ராவும் அவனுக்கு கடமையாக இருக்கிறது. அதுவும் அவனுக்கு உடலாலும் பொருளாலும் அதற்கு சக்தி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்ற ஷரத்தையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். மனிதன் ஒவ்வொரு வருடமும் செய்ய வேண்டிய சில அமல்களை வைத்திருக்கிறான். நோன்பும் ஜகாத்தும் ஒவ்வொரு வருடமும் குறிப்பிட்ட ஒரு காலத்திலே அந்த நோன்பை பிடிக்க வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் நோன்பை பிடிப்பதை ஒவ்வொரு வருடத்திலும் அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருக்கிறான். ஜகாத்தை கொடுப்பது ஒரு மனிதனுடைய வியாபாரம் அல்லது ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள், அவரிடத்தில் இருக்கக்கூடிய பணம், அவரிடத்தில் இருக்கக்கூடிய தங்கம், இது அனைத்துக்கும் வருடம் பூர்த்தியாகக்கூடிய நேரத்தில் அவன் ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு வருடத்துடைய ஒரு அமலாக அதை ஆக்கி வைத்திருக்கிறான். என்றாலும் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான, அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு அமல் இருக்கும் என்று சொல்லியிருந்தால் அதுதான் அல்லாஹ்வுக்காக நாம் சஜிதா செய்வது, அல்லாஹ்வை தொழுவதாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கடமையை அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் நாம் செய்ய வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் சரளான ஒரு கடமையாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தொழுகையுடைய விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு கவனமாக இருந்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான ஒரு அமல், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு அமல், இந்த அமலை நாம் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தொழுகை இருக்கிறதே இது இஸ்லாத்துடைய ஒரு தூணாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி இந்த பள்ளியை கட்டுவதற்காக வேண்டி, இதனுடைய மேல்மாடியை தாங்கி நிற்பதற்காக வேண்டி இந்த மஸ்ஜிதில் தூண்கள் போடப்பட்டிருக்கிறதோ, இதே போல் தீனை தாங்கி நிற்பதுடைய ஒரு தூணாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தீனுடைய ஒரு தூணாக இந்த தொழுகை இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொன்னார்கள், யார் இந்த தொழுகையை, ஐவேல தொழுகையை அதனுடைய நேரத்தில் சரிவரக்கூடிய நிலைமையில் அவர்கள் நிலைநாட்டுகிறார்களோ அவர்கள் தீனை நிலைநாட்டியவர்கள் போலாவார்கள், தீனை நிலைநாட்டியவர்கள் போலாவார்கள். யார் அதை விட்டு விடுகிறார்களோ, அது ஒரு நேரத்துடைய தொழுகையாக இருந்தாலும் சரி, யார் அந்த தொழுகையை விட்டு விடுகிறார்களோ அவர்கள் தீனை நாசமாக்கியவர்கள் போலாவார்கள், தீனை அப்படியே அடித்து விட்டவர்களை போலாவார்கள் என்பதாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்ததை நாம் இதுவரைக்கும் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு எடுத்து நடந்து கொண்டிருக்கிறோம்? சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. சூரத்துல் பக்கராவுடைய 277வது ஆயத்திலே அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான், இன்னல் லதீனா ஆமனூ வ ஆமிலுஸ் ஸாலிஹாத், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்கிறார்களே, நல்லமல்கள் என்று சொன்னால் வ அகாமுஸ் ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக, ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், லஹும் அஜ்ருஹும் இந்த ரப்பிஹிம், அவர்களுக்கு பரிபூரணமான கூலி, அவர்களுக்கு அவர்கள் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய கூலி அவர்களுடைய ரப்பிடத்திலே இருக்கிறது. இன்னும் அவர்கள் வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்கள் பயப்பட தேவையும் கிடையாது, அவர்கள் கவலைப்பட வேண்டிய தேவையும் கிடையாது என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தொழுகையை நாம் எப்படி கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம், இந்த தொழுகைக்கு நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் இன்றைக்கு சற்று நெஞ்சிலே கையை வைத்து கேட்டு பார்க்க வேண்டும். என்னுடைய ஐவேத தொழுகையுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? நான் ஐவேத தொழுகையை சரிவர நிறைவேற்றுகிறேனா, அல்லது அந்த தொழுகையிலே நான் விளையாட்டு போட்டுக் கொண்டிருக்கிறேனா? இன்றைக்கு அல்லாஹ்வுக்கு தொழ வேண்டிய, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இந்த தொழுகையிலே நானும் நீங்களும் காரணம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய தொழில் ஒரு காரணம், என்னுடைய வியாபாரம் ஒரு காரணம், என்னுடைய படிப்பு ஒரு காரணம், என்னுடைய விஷயங்கள், என்னுடைய வீட்டிலே நடக்கக்கூடிய விசேஷங்கள் ஒரு காரணம், என்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய மையத்து ஒரு காரணம், என்னுடைய வீட்டிலே நடக்கக்கூடிய நிக்காஹ் ஒரு காரணம், இந்த தொழுகையை நான் விட்டு விடுவதற்காகவே. சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த அளவுக்கு ஷரியத் எமக்கு இந்த தொழுகையை பற்றி சொல்கிறது தெரியுமா? ஒரு மனிதனை ஒரு மிருகம் விரட்டி கொண்டு வருகிறது, ஒரு சிங்கம் விரட்டி கொண்டு வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது ஒரு மனிதன் ஒருவனை கொலை செய்வதற்காக வேண்டி அவனை விரட்டி கொண்டு வருகிறான், அருவாளை கையில் வைத்திருக்கிறான், அல்லது ஒரு துப்பாக்கியை ஒரு கண்ணை கையிலே வைத்துக் கொண்டு உங்களை கொலை செய்வதற்காக வேண்டி விரட்டி கொண்டு வருகிறான், அப்படி அவன் விரட்டி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் நீங்கள் தொழுவது உங்களுக்கு கடமையாக இருக்கிறது. மிருகம் விரட்டி கொண்டு வருகிறதே, ஒருவன் என்னை கொலை செய்ய வருகிறானே,
நான் இப்பொழுது தப்புவதா அல்லது தொழுகையை நிலைநாட்டுவதா என்று வந்தால், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுவது உங்களுக்கு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் கூட தொழுகையை விடுவதற்கு உங்களுக்கு ஷரியத் அனுமதி கொடுக்கவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அந்த நேரத்தில் நாம் எப்படி தொழ வேண்டும், அந்த தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்பதை ஷரியத் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அந்த தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்று எங்களில் எத்தனை பேருக்குத்தான் இன்றைக்கு தெரியும் சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்கள். என்னென்னமோ படிப்புகள் எல்லாம் படித்து வைத்திருக்கிறோம், எத்தனையோ விதமான சர்டிபிகேட்டுகளை வாங்கி வீட்டிலே சூரிலே அதை தொங்க வைத்து பெருமையடித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாவை பெருமைப்படுத்தக்கூடிய, அல்லாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய தொழுகையை நான் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று தெரியாதவனாக இருக்கிறேன் என்றால், என்னுடைய சர்டிபிகேட் எனக்கு எதை தரப்போகிறது? இன்றைக்கு நான் கண்ணை மூடுகிறேனோ, இன்றைக்கு என்னுடைய ரூஹ் என்னை விட்டு போய்விடுகிறதோ, அந்த சர்டிபிகேட்டுக்கு என்ன பொறுமதி இருக்கும் என்பதை சிந்தனை செய்து பாருங்கள். எத்தனையோ வார்த்தைகளை படித்திருக்கிறோம், எனக்கு அந்த வார்த்தை தெரியும் இந்த வார்த்தை தெரியும், ஆனால் தொழுகையிலே பாவிக்க வேண்டிய வார்த்தை மாத்திரம் எனக்கு தெரிய மாட்டாது, அதிலே ஓத வேண்டிய அவுராதுகள் மாத்திரம் எனக்கு தெரிய மாட்டாது என்ற நிலைமையில் நான் இருக்கிறேன் என்று சொன்னால், நான் எந்த அளவுக்கு ஒரு கேவலமானவனாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சற்று கவனத்திலே எடுக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு நின்று தொழ முடியாதா, உட்கார்ந்து தொழுங்கள். உங்களுக்கு உட்கார்ந்து தொழ முடியாதா, சாய்ந்து தொழுங்கள். உங்களுக்கு சாய்ந்தும் தொழ முடியாதா, படுத்துக் கொண்டு தொழுங்கள். படுத்துக் கொண்டும் தொழ முடியாதா, நீங்கள் சைக்கிரையாக தொழுங்கள். சைக்கிரையாகவும் உங்களுக்கு தொழ முடியாத ஒரு நிலைமையிலே இருக்கிறீர்களா? உங்களுடைய புத்தி நல்லாக இருக்கிறது, ஆனால் சைக்கிரையாக கூட தொழ முடியாது. அப்படி என்றால் நீங்கள் உங்களுடைய மனதிலே நீங்கள் நிலையிலே நிற்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ருகூலே இருப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சஜ்தாவிலே இருப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். நினைத்துக் கொண்டு நீங்கள் அந்த தொழுகையை நிலைநிறுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பதாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தொழுகையை நாம் என்பதால் எந்த அளவுக்கு பால்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், எவன் தொழுகையை விட்டானோ அவன் மரணித்து விட்டால் அவனுடைய ஜனாசாவை முஸ்லிம்களுடைய மக்பராவில் அடக்கம் செய்ய வேண்டாம். முஸ்லிம்களுடைய மக்பராவில் அந்த தொழுகையை விட்டவனுடைய ஜனாசாவை நீங்கள் அடக்கம் செய்ய வேண்டாம் என்பது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வார்த்தையாக இருந்து கொண்டிருக்கிறது. சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் பிரயாணத்தில் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம், அல்லது தண்ணீர் இல்லாத ஒரு இடத்தில் இருக்கிறான், அவனுடைய கையிலே ஒரு லிட்டர் தண்ணி போத்தல் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம், பக்கத்திலே ஒரு நாய் இருக்கிறது, சாதாரணமான ஒரு நாய், அங்கும் இங்கும் திரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு நாய், அந்த நாய் தாகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது, தாகித்திருக்கிறது, அந்த நாய் தாகத்திலே நாக்கை வெளியே போட்டுக் கொண்டு தாகத்தை அதனுடைய தாகத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது என்றால் ஷரியத் என்ன சொல்கிறது தெரியுமா? இந்த மனிதன் அந்த தண்ணியை அந்த நாய்க்கு கொடுக்க வேண்டும். அந்த நாய்க்கு இந்த தண்ணியை குடிப்பாட்டிவிட்டு அவன் தயமும் செய்து தொழ வேண்டும். அப்படி தொழுதால் அவன் தொழுகையை மீட்ட வேண்டிய தேவையும் கிடையாது. அவன் அந்த நேரத்தில் அந்த தண்ணியை கொண்டு உழுவு செய்வது இருக்கிறதே, அது அவனுக்கு மக்ருஹாக இருந்து கொண்டிருக்கிறது. அவன் நாய்க்கு தண்ணியை கொடுக்க வேண்டும். கொடுத்துவிட்டு அவன் தயமும் செய்து தொழ வேண்டும் என்பது ஷரியத் நமக்கு சொல்லக்கூடிய பாடமாக இருக்கிறது. ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, இதே நேரத்தில் ஒருவன் இருக்கிறான், அவனுடைய கையிலே ஒரு லிட்டர் தண்ணி தான் இருக்கிறது, பக்கத்திலே ஒருவன் இருக்கிறான் தொழுகையை பால்படுத்தக்கூடியவன், சகராத்துடைய ஹாலிலே இருக்கிறான், அவனுடைய உயிர் பிரியக்கூடிய தருணத்திலே இருக்கிறான், எனக்கு தண்ணீர் தாருங்கள், தண்ணீர் தண்ணி என்று அவன் தண்ணியை கேட்டுக் கொண்டிருக்கிறான். ஷரியத் என்ன சொல்கிறது தெரியுமா? ஒரு மனிதன் இவன் சாகக்கூடிய நிலைமையிலே இருக்கிறான், சகராத்துடைய நிலைமையிலே இருக்கிறான் என்று அந்த தொழுகையை விட்டவனுக்கு இவன் தண்ணியை கொடுத்து விட்டு இவன் தயமும் செய்து தொழுகையை தொழுதால் இவன் தொழாதவனாக அல்லாவிடத்தில் எழுதப்படுகிறான், இவனுடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பது ஷரியத்தை பற்றி சொல்லக்கூடிய பாடமாக இருக்கிறது. அவன் செத்தால் செத்து போகட்டும், அவன் ஒரு நாயை போல ஒரு பண்டியை போல அவன் செத்து போகட்டும், இவன் அந்த தண்ணியை கொண்டு உழுவு செய்து தொழுதால் தான் இவனுடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அவனுக்கு தண்ணியை கொடுக்க கொடுத்தால், குடிப்பதற்காக வேண்டி தண்ணியை கொடுத்தால், இவன் தொழுகையை விட்டவனாக கணிக்கப்படுவான் என்பதாக ஷரியத் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, யார் தொழுகையை விட்டுவிட்டு இருக்கிறார்களோ, தொழுகையை பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ, தொழுகையை பொருட்படுத்தாமல் இருந்து கொண்டிருக்கிறார்களோ, இவர்கள் ஒரு நாயை விடவும் கேவலமானவனாக இருந்து கொண்டிருக்கிறார். சிதறையில் எடுத்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்கள், ஒரு நாயை விடவும் கேவலமானவன். எங்களுக்கு யாராவது எங்களை பார்த்து நீ ஒரு நாயை போல என்று சொன்னால் எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். ஆனால் அந்த நாயை விடவும் கேவலமானவனாக இருக்கிறான் தொழுகையை பால்படுத்தக்கூடியவன். தொழுகையை விட்டுவிட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடாத்திக் கொண்டிருக்கிறானே, அவன் இந்த நாயை விடவும் கேவலமானவனாக இருந்து கொண்டிருக்கிறான். சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே, அதை விடவும் மோசமானதுண்டு. பண்டி இருக்கிறது அல்லவா, பண்டி எங்களுடைய வாழ்க்கையில் பண்டி என்ற வார்த்தையை கேட்பதே எங்களுக்கு அது அசிங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது, அருவறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் பண்டி என்று சொன்னால் அந்த அளவுக்கு நஜீசான ஒரு மிருகம், அது அந்த பக்கத்திலே போகிறது என்றால் நாங்கள் இந்த பக்கத்திலே போவது கூட எங்களுக்கு அருவறுப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு நஜீசான ஒரு மிருகம் தான் பண்டியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதன் சாப்பாட்டை வைத்திருக்கிறான், அவனுடைய சாப்பாட்டில் ஒரு பண்டி வந்து ஒரு பக்கத்திலே வாயை போட்டு சாப்பிட்டு விட்டது. பன்றி அவனுடைய சாப்பாட்டில் ஒரு பகுதியை சாப்பிட்டு விட்டது என்று வைத்துக் கொள்வோம். ஷரியத் என்ன சொல்கிறது தெரியுமா? பன்றி எந்த பக்கத்திலே சாப்பிட்டதோ அதிலே அரைவாசியை, அந்த சாப்பாட்டில் பன்றி சாப்பிட்ட பகுதியுடைய அரைவாசியை அப்படியே எடுத்து வீசிவிட்டு மீதி உண்டான அரைவாசி இருக்கிறதே, அந்த சாப்பாட்டை உங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஷரியத் உங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறது. ஷரியத் உங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அதுக்கு மாத்தமாக ஷரியத் என்ன சொல்கிறது தெரியுமா? ஒரு மனிதன் இருக்கிறான், தொழுகையை பால்படுத்தினவன், தொழுகையை விடக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு அவன் உங்களுடைய சாப்பாட்டை சாப்பிடவும் இல்லை, ஒன்றும் செய்யவில்லை, உங்களுக்கு கீழே வேலை செய்கிறான் என்று விட்டுக் கொள்வோம். தொழுகையை பால்படுத்தக்கூடிய ஒருவனை நீங்கள் வேலைக்கு வைத்திருக்கிறீர்கள், அவனுக்கு பணத்தை கொடுத்து எனக்கு ஒரு சாப்பாட்டை வாங்கிக் கொண்டு வா என்று அவனை அனுப்பி அவன் உங்களுக்கு ஒரு சாப்பாட்டை வாங்கிக் கொண்டு வந்தால், ஷரியத் சொல்லுகிறது நீங்கள் அந்த சாப்பாட்டை சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டு விட்டால் அவனுக்கு இறங்கக்கூடிய கால் இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய கோப பார்வை இருக்கிறதே, அது உங்கள் மீதும் இறங்கிவிடும் என்பது ஷரியத்துடைய சட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே, தொழுகையை விடக்கூடியவன் பண்டியை விடவும் கேவலமானவனாக இருந்து கொண்டிருக்கிறான். பண்டி சாப்பிட்டதை கூட அது சாப்பிட்ட பகுதியிலே இருக்கக்கூடியதை எடுத்து வீசிவிட்டு மீதியை சாப்பிடலாம் என்று சொல்லக்கூடிய ஷரியத், தொழாதவன் ஒருவன் அவன் சாப்பாட்டை தொட்டு விட்டாலே நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறது என்றால், அந்த பண்டியை விடவும் மோசமானவனாக இவன் இருக்கிறான் என்பதுதான் உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் எப்படியான ஒரு நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கிறோம், நாம் எப்படியான ஒரு கட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தனை செய்து பாருங்கள். இன்னும் ஒரு படித்தரம் கூட அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் எங்களுடைய எல்லா காரியங்களிலும் அதை ஆரம்பிக்கும் பொழுது நாம் எதை சொல்லுகிறோம்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், எடுத்தறியப்பட்ட இந்த ஷைத்தானை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பை தேடுகிறேன் என்று நாம் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சற்று சிந்தனை செய்து பாருங்கள், ஷைத்தான் யாருக்கு சஜிதா செய்ய மாட்டேன் என்று சொன்னான்? ஷைத்தான் ஆதமுக்கு சஜிதா செய்ய மாட்டேன் என்று தான் சொன்னான், அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்ய மாட்டேன் என்று ஷைத்தான் சொன்னதே கிடையாது. ஷைத்தான் பூமியிலும் ஏழு வானங்களிலும் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யாத ஒரு அங்குலம் கூட கிடையாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வை சஜிதா செய்தவனாக இருந்ததின் காரணமாகத்தான் சொர்க்கத்துக்கு அதிபதியாக, சொர்க்கத்தை பாதுகாக்கக்கூடியவனாக ஷைத்தான் இருந்திருக்கிறான். மலக்குமார்களுக்கு பாடம் படித்துக் கொடுக்கக்கூடிய ஆசானாக ஷைத்தான் இருந்ததே அல்லாஹ்வை சஜிதா செய்ததின் காரணமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு தொழுகையை விடக்கூடியவன் எந்த அளவுக்கு கேவலமாக இருக்கிறான் தெரியுமா? இந்த ஷைத்தானை விடவும் கேடுகட்டவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அவன் இந்த தொழுகையை விடக்கூடியவனாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறான். ஏன் தொழுகையை விடக்கூடியவன் என்று சொல்கிறான் தெரியுமா? நான் ஆதமுக்கல்ல, ஆதமை படைத்த ரப்புக்கு சஜ்தா செய்ய மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். நானும் நீங்களும் தொழுகையை பால்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஷைத்தானுடைய வார்த்தை அல்ல, அதைவிட கடினமான வார்த்தையை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாம் சொல்கிறோம், யாழ்லா நீ என்னை படைத்திருக்கலாம், பரிபாலித்துக் கொண்டிருக்கலாம், எனக்கு எல்லாத்தையும் தரலாம், என்னை வாழ வைக்கலாம், என்னை மாணிக்க செய்யலாம், நான் உனக்கு சஜ்தா செய்ய மாட்டேன் யா அல்லாஹ் என்று சொல்வதாக இருந்தால் நானும் நீங்களும் ஷைத்தானை விடவும் மோசமானவர்களாக, நானும் நீங்களும் ஷைத்தானை விடவும் தேடிவிட்டவனாக, நானும் நீங்களும் ஷைத்தானை விட ஒரு வீணா போனவனாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பது தான் உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. சிந்தனை செய்து பாருங்கள் அன்பாந்த சகோதரர்களே, இன்றைக்கு எங்களுடைய நாட்டில் மஸ்ஜித்கள் எல்லாம் மிக அலங்காரமாக கட்டப்பட்டிருக்கிறது, மிக விசாலமாக கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் ஐவேல தொழுகைக்கு எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஐவேல தொழுகையுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நானும் நீங்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய தொழுகைக்கு தடையாக இருப்பது என்னுடைய தொழில், என்னுடைய தொழுகைக்கு தடையாக இருப்பது என்னுடைய வியாபாரம், என்னுடைய தொழுகைக்கு தடையாக இருப்பது என்னுடைய உத்தியோகம், என்னுடைய தொழுகைக்கு தடையாக இருப்பது என்னுடைய படிப்பு என்றால், இது எல்லாம் உங்களுக்கு நலவு செய்யும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அன்பாந்தவர்களே, இதையெல்லாம் எங்களுக்கு நாசத்தை கொண்டு தரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார். இதனால்தான் இன்னைக்கு முஸ்லீம்களை நசுக்கக்கூடியவர்களை அல்லாஹ் உருவாக்கி கொண்டிருக்கிறான். முஸ்லீம்களை பயப்படுத்தக்கூடியவர்களை எல்லாம் அல்லாஹ் உருவாக்கி கொண்டிருக்கிறான். ஏனென்றால் நானும் நீங்களும் அல்லாஹ்வை சஜிதா செய்ய மாட்டோம் என்று அடம் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் இப்படியான நிலைமையை நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பாந்த சகோதரர்கள், அண்மை காலத்தில் ஒரு பத்வா கேட்கப்பட்டது. ஒரு பெண் பத்வா கேட்கிறார், சவுதி அரேபியாவிலே இருக்கக்கூடிய ஒரு பெண் மக்காவுடைய முஃப்தியிடத்தில் கேட்கிறாள், என்னுடைய கணவன் தொழுது கொண்டிருந்தார், ஒரு மாத காலமாக அவர் தொழுகையை விட்டு விட்டால் தொழுவதே கிடையாது, நான் இவருடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பத்வா கேட்டிருக்கிறார். அதற்கு பதில் எழுதுகிறார் முஃப்தி அவர்கள், சொல்லுகிறார்கள், நீ உடனடியாக அவரை விட்டும் படுக்கையில் இருந்து ஓரமாகிவிட வேண்டும், படுக்கையில் ஒன்றாக படுக்கக்கூடாது. இரண்டாவதாக சொல்கிறார்கள், நீ உடனடியாக அவரிடத்திலிருந்து தலாக்கை எடுத்துக் கொள்ள வேண்டும், நீ கணவனாக இருப்பதற்கு, உனக்கு கணவனாக இருப்பதற்கு அவன் தகுதியற்றவனாக இருக்கிறான் என்பதாக பதுவா கொடுத்திருக்கிறார்கள். அன்பாந்த சகோதரர்களே, எங்களுடைய வீட்டிலே எங்களுடைய மனைவி எனக்கு பக்கத்திலே படுத்துக் கொண்டிருக்கிறாள், வாழ்க்கையில் அவருக்கு ஒரு தொழுகையாவது தொழுவது கிடையாது. என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன், என்னுடைய மாமி, என்னுடைய மாமா அனைவரையும் நாம் கொஞ்சி குழாவிக் கொண்டிருக்கிறோம், தொழுகையை பால்படுத்தியிருக்கிறார்கள், ஆனாலும் பாராமுகமாக இருந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் எப்படி வரும்? அன்பாதவர்களே, எனக்கு யாரும் சூரியம் செய்ய தேவையில்லை, அல்லாஹ்வுடைய கோபப்பார்வையே என்னை அழித்துவிடும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பரக்கத்தை எடுத்துவிடும் என்பதுதான் உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் பாருங்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், சூரத்து தௌபாவுடைய 11வது ஆயத்திலே சொல்கிறான், தொழுகையை விட்டவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் உங்களுடைய சகோதரர்களே கிடையாது என்று சொல்கிறார்கள். ஷரியத் என்ன சொல்கிறது தெரியுமா? தொழுகையை விட்ட ஒருவனை நீங்கள் உங்களுடைய நிக்காகுக்கு அழைத்தால் அவனுக்கு அழைப்பு கொடுப்பது உங்களுக்கு ஹராமாக இருக்கிறது. தொழுகையை விட்ட ஒருவனுக்கு நிக்காவுக்கு அழைப்பு கொடுப்பது ஹராம் என்றார். அன்பாதவர்களே, சிந்தனை செய்து பாருங்கள், சில ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டி பகுதியிலே ஒரு கல்யாண வைபவம் நடந்து கொண்டிருக்கிறது. தீன்தாரி என்று சொல்லக்கூடிய ஒருவர் சாணிலே உட்கார்ந்திருந்தார். ஒரு அந்நிய மதத்தவர் வந்து அந்த சாணிலே எல்லோரும் சேர்ந்து உட்காருவோம் என்று சாப்பிடுவதற்காக உட்கார்ந்து விட்டார். இவர் எந்த அளவுக்கு கடினமாக நடந்து கொண்டார் என்றால் அந்த இடத்திலிருந்து எழும்பி போய்விட்டார். ஒரு அந்நியவுடன் நான் உருந்து சாப்பிட மாட்டேன் என்று எழும்பி போய்விட்டார். எங்களிடத்திலே இந்த விஷயமாக மசாலா கேட்டு வந்திருந்தார்கள். அன்பாந்த சகோதரர்களே, அவருடைய சட்டம் என்ன தெரியுமா? அவர் மாமா மச்சான் முஸ்லிம் என்று தொழுகையை விட்டவனுடன் உட்கார்ந்து சாப்பிடுவார் என்றால் அவருக்கு அல்லாஹ்வுடைய அதாவு இறங்கிவிடும். அந்நியவனாக இருக்கிறான், அவனோடு இருந்து சாப்பிடுவதன் மூலமாக அவருக்கு அதாவு இறங்க மாட்டாது, அவனுக்கு ஹிதாயத்துக்கு காரணமாக அமைவதனால் இவருக்கு நன்மை கிடைக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. சிந்தனை செய்து பாருங்கள் அன்பாந்த சகோதரர்களே, நானும் நீங்களும் இன்றைக்கு எத்தனை தொழுகையை பால்படுத்தக்கூடியவர்களுடன் கொஞ்சி குழாவிக் கொண்டிருக்கிறோம், எத்தனை பேரை எங்களுடைய வீட்டிலே அழைத்து அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம், அன்பார்ந்த சகோதரர்களை இவையெல்லாம் பார்த்து அல்லாஹ் எங்கள் மீது கோபப்படக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். நிக்காஹுக்கு அழைப்பு கொடுப்பதே ஹராம் என்று சொன்னால் சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய எல்லா வைபவங்களிலும் எங்களுடைய எல்லா பங்கன்களிலும் அதிகமாக கலந்து கொள்பவர்கள் யார்? இவர் எனக்கு முக்கியமானவர், இவர் சமூகத்தில் முக்கியமானவர், இவர் பெரிய பணம் படைத்தவர், இவர் பெரிய அந்தஸ்துள்ளவர், இவர் பேரும் புகழும் உள்ளவர், ஆனால் தொழுகையை பால்படுத்தக்கூடியவர், அது எல்லாம் எனக்கு பரவாயில்லை, ரப்பை கோபப்படுத்தினால் பரவாயில்லை, என்னுடைய பங்கனுக்கு வருவதன் மூலமாக எனக்கு பெருமை கிடைக்கிறது அல்லவா, அதனால் அவர் வர வேண்டும் என்று அழைப்பு கொடுக்குகிறோம், கொடுக்கும் அழைப்பு அது எனக்கும் உங்களுக்கும் ஹராமாக இருந்து கொண்டிருக்கிறது. சிந்தனை செய்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே, தொழுகையை பால்படுத்துவதன் மூலமாக எந்த அளவுக்கு நாம் கேவலமானவர்களாக ஆகிவிடுகிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தொழுகையை நாம் சரிவர பேணக்கூடவர்களாக இருக்க வேண்டும், எங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு தொழுமாறு ஏவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படி நாம் செய்யவில்லை என்று சொன்னால் நாம் பெரும் நஷ்டத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சந்தோஷத்தை தருவதற்கு பாரமாக கவலையையும் துக்கத்தையும் தந்து விடுவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இந்த விஷயங்களை கொஞ்சம் கருத்தில் எடுத்து நாம் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாளைக்கு நாம் எல்லோரும் ஓட் பண்ண போகக்கூடியவராக இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஓட்டை போடுவதற்கு முன்னாலும் ஒரு இரண்டு ரக்காத் இஸ்திகாரா தொழுதுவிட்டு, யா அல்லாஹ், எனக்கும் எங்களுடைய சமுதாயத்துக்கும் எங்களுடைய நாட்டுக்கும் நலவு செய்யக்கூடியவர்களை, பாதுகாக்கக்கூடியவர்களை, யா அல்லாஹ், தீனுக்காக வேண்டி உதவியாக இருக்கக்கூடியவர்களை எங்களுடைய தலைவர்களாக, எங்களை பராமரிக்கக்கூடியவர்களாக ஆக்கிவிடு என்று ரெண்டு ரக்காத் தொழுது இஸ்திகாரா செய்து அல்லாஹ்விடத்தில் துவா செய்து போய் நீங்கள் அந்த ஓட்டை போடுவீர்கள் என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் நலவுள்ளவர்களை அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடியவனாக இருக்கிறான். அப்படி இல்லாமல் எனக்கு இவரை தெரியும், இவரால் அது நடக்கும், இவரால் இது நடக்கும், இவர் எங்களை அப்படி செய்வார், இவர் எங்களுக்கு இப்படி செய்வார் என்று நீங்கள் அல்லாஹ்வை மறந்துவிட்டு நீங்கள் உங்களுடைய நினைச்ச மூப்பிலே நீங்கள் முடிவுகள் எடுத்து, அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு தீங்கு செய்யக்கூடியவர்களை, எங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களை எங்களுடைய கைகளாலேயே நாங்கள் அழைத்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு நாம் வழிபார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இபாதத்துகளிலே மிக கண்ணும் கருத்துவாக இருப்போம், தொழுகையை சரிவர நிறைவேற்றுவோம், அந்த தொழுகையை பேணுதலாக நிறைவேற்றுவோம். அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையிலையும் எங்களுடைய சமூகத்திலையும் எங்களுடைய நாட்டிலையும் முழு முஸ்லீம் சமுதாயத்திலையும் அல்லாஹ் பெரும் மாற்றங்களை எங்களுக்கு நலவாக ஆக்கி தருவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் இருக்கிறது. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த தொழுகை சரிவர நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து தந்தல்வாயாக. யா அல்லாஹ், இதுவரை காலம் யா அல்லாஹ் தொழுகையை பால்படுத்தி விட்டோம் யா அல்லாஹ், அதற்கு அந்த காரணம் இந்த காரணம் என்று பல காரணங்களை சொல்லிவிட்டோம் யா அல்லாஹ். இன்றைய நாளிலே இந்த இடத்திலே இருந்து தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ். இதற்கு பிறகு நாம் எந்த காரணமும் சொல்ல மாட்டோம் யா அல்லாஹ். உனக்காக சஜ்தா செய்வதை அதனுடைய நேரத்தில் நாம் செய்யக்கூடியவர்களாக ஆகிடுவோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஐவேல தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு பொறுப்பாக வரக்கூடியவர்களை எங்களுக்கும் எங்களுடைய தீனுக்கும் எங்களுடைய தீனை பின்பற்றுவதற்கும் எல்லா வகையிலும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்களை எங்களுக்கு தலைவர்களாக ஆக்கி தந்தருவாயாக. யா அல்லாஹ், முழு ஆட்சியும் உன்னுடைய கையிலே இருக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த ஆட்சியின் மூலமாக யா அல்லாஹ் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் சாதகமான ஆட்சியையும் ஆட்சியாளர்களையும் தந்தருவாயாக. யா அல்லாஹ், இந்த துஆவை என்னுடைய மாபெரும் கிருபையை கொண்டு கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிர் தௌவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல்லில் கௌனி வ குல். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ தமீன்.